நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பெயர் வந்து அருள் செல்வம். முனைவர் பட்ட ஆராய்ச்சி மாணவராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து உணவு பதப்படுத்தும் பொறியியல் துறையில் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு பயங்கர ஒரு ஆசையும் ஆர்வமும் இருக்குது. என்ன அப்படின்னா, அறிவியல் சம்மந்தப்பட்ட செய்திகளை வந்து பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் நான் வந்து பெரிய நிபுணத்துவம் அடைந்த ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன சின்ன தகவல், அறிவியல் சார்ந்த தகவல் தெரியுதோ அதை வந்து புரிகிற மாதிரி அடுத்தவங்களுக்கு, அதாவது இந்த துறை சாராதவர்களும் இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்குறப்ப ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டால் கூட அவங்களோட சிந்தனையை தூண்டும் விதமாக இருக்கும்ங்கிற கருதி அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சியை வந்து நம்ம சமுதாய வானொலியில் வந்து தொடர்ந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். என்னோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, பாரதியார் சொல்கிறாரு, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். இந்த வார்த்தையினோட சாரம் வந்து குறிப்பாக அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டுமே சொல்லப்பட்டது. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து மற்ற மொழிகள்லையும் மற்ற நாடுகள்லையும் வேறு நாடுகளில் தான் அதிகமாக ஆராய்ச்சி செய்து பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நிகழ்ந்திருக்கு. அதை வந்து நம்மளோட தாய்மொழிக்கு வந்து நம்ம கொண்டு சேர்த்தோம் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் துறை பற்றின பரிச்சயம் இல்லாதவர்கள் கூட தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், அதேமாதிரி ஒரு தூண்டல் ஏற்பட்டு அவர்களும் அறிவியலை நோக்கி வரக்கூடிய ஒரு வழியாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய பர்சனல் லைஃப்பே நான் ஒரு உதாரணமாக சொல்லலாம். நான் வந்து இதெல்லாம் ஏங்கிட்டு இருக்கேன், எனக்கு யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கிட்டு இருக்கேன். அப்போ நான் தேடி பார்க்குறப்ப எதுவுமே இல்லை. விவேகானந்தர் கூட அதை தான் சொல்கிறாரு, பாதையை வந்து தேடிட்டு இருக்காங்க, இல்லை அப்படின்னா உருவாக்குங்க நீங்களே அப்படின்னு சொல்லி விவேகானந்தரை சொன்ன அறிவுரை என்னோடய தாத்தா நினச்சிக்கிறேன். நான் அவர் சொன்னதை வந்து நான் என்னால் ஏதோ செய்ய முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சின்ன சின்ன தகவல்கள்லாம் சேகரித்து சமுதாய வானொலி நேயர்களுக்கு வந்து கொடுக்கலாம்னு நான் நினச்சிட்ருக்கேன். காந்திஜி வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, கல்வியை தாய்மொழியிலேயே சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா தான் என்னன்னா, சிந்தனை ஆற்றல் வந்து வளர்க்கப்படும். ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அவங்களோட தாய்மொழியிலேயே வந்து எல்லா தகவல்களும் சொல்லி கொடுக்கப்பட்டால்தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலம்ங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது மொழி தான், நம்ம தாய்மொழி தமிழ். இன்றைக்கி அறிவியல் தொடர்பான செய்திகள் வந்து தமிழ் மொழியில் பரவலாக அதிகமாக காணப்படாததனால் இந்த விஷயம் ஒரு செய்யப்படவில்லை, அது செய்யப்படணும்னு ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது. காந்திஜி வழியும் நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியில் வந்து ஏதாச்சும் 1% நம்ம வந்து பின்பற்றுவோம். அதற்கு வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அறிவியல் அறிவோம். இன்று நமது நிகழ்ச்சியில் செவ்வாய்க்கு ஒரு வெற்றி பயணம். சமீபத்தில் நமது நாடு வெற்றிகரமாக செவ்வாய்க்கு அனுப்பிய மங்கள்யான் குறித்த தகவல்கள் தருகிறார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலத்தில் வந்து பத்திரிகைகளில் வந்து பெரும்பாலான இடத்தை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மங்கள்யான். நம்ம இந்தியாவில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் வந்து இதை பற்றின விவாதங்கள் அதிகமாக பேசப்படுது. எல்லோரோட பார்வையும் இதை நோக்கியே குவிஞ்சிட்டு இருக்கிறதுனால இதனோட அவசியம் என்ன, அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து வெற்றி மேல் வெற்றி குவிஞ்சிக்கிட்டே இருக்குது நம்மளோட இந்திய செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி இஸ்ரோ இருக்குல்லையா, அவங்க வந்து அனுப்புகிற பெரும்பாலான்மை செயற்கைக்கோள்கள்லாம் வந்து வெற்றியை தான் அடையுது. அந்த வெற்றி கதைக்கான ஒரு சின்ன ஒரு குறிப்பு. அதுக்கப்புறம் சமீபத்தில் அனுப்பப்பட்ட மங்கள்யான் பற்றியன எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் தகவல்கள் வந்து சொல்ல போகிறேன் நான். பொதுவாக பார்த்திங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அது நேரடியாக வந்து மனித சமுதாயத்துக்கு வந்து நேரடி பயன் தருமா அப்படின்னு கேட்டோம்னா வந்து கொஞ்சம் அது யோசிக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ வந்து ஒரு மருத்துவத்துறையில் பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் வந்து பொறியியல் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு மெஷின் கண்டுபிடிக்கிறோன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் வந்து நேரடியாக மனிதனுக்கு வந்து பயன்படுது. இது ஒரு விஷயம். இந்த பூமியில் தான் வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த சூரிய குடும்பத்தில் வந்து மொத்தம் 9 கோள்கள் சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து சமீபத்தில் வந்து வியாழனுங்கிற ஒரு கோள் வந்து அந்த கோளுக்கான தகுதி அதுன்னு ஒரு டெஃபினேஷன் வச்சுருப்பாங்களா, அந்த வரைமுறைக்கு உட்படாததுனால வியாழனை வந்து கோள்ங்கிற தகுதியை வந்து இழந்துருச்சு. அதனால் இப்போ வந்து மொத்தமே 8 கோள்கள் வந்து சூரிய குடும்பத்தை சுற்றிட்டுருக்கு. இந்த 8 கோள்களில் பார்த்திங்க அப்படின்னா, சூரியனிலிருந்து சரியான இடத்தில் வந்து பூமியானது வந்து இருக்குது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனில் வந்து 6000°C வந்து வெப்பநிலை வந்து இருக்குதாமா. 6000° வெப்பநிலை பார்த்துங்க. இப்போ 100° வெப்பநிலை நீரோட கொதிநிலையில் நம்ம கையை வச்சோம்னாலே கை வந்து போயிடுது. அப்போ 6000° வெப்பநிலைனா எவ்வளோ பெரிய ஒரு தீ குழம்பு மாதிரி வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அணு உலைகள்லாம் வெடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 1000-2000 கோடி அணு உலைகள் வெடித்து சிதறக்கூடிய ஆற்றல் வந்து அங்கே கிடைக்குது. அந்த வெப்பம் பூமியில் படுறப்ப நம்மளுக்கு எவ்வளோ படுது, நம்மளோட தோலில் வந்து 40° வெப்பம் பட்டாலே நம்மளுக்கு வந்து தாங்க முடியல. அப்போ 6000° வெப்பநிலை நம்ம மேலே பட்டுச்சுன்னா என்ன, நம்மளாம் வாழவே முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்களேன், நம்ம வந்து அந்த சரியான தொலைவில் வந்து அமைந்திருக்கிறதுனால தான் பூமியில் வந்து உயிரினங்கள் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த பேரண்டம் நம்ம சொல்கிறது வந்து சூரிய குடும்பம், சூரியனை சுற்றி வர கோள்களை பற்றி நம்ம சொல்கிறோம். பேரண்டம்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரியான சூரிய குடும்பம் மாதிரி எண்ணற்ற குடும்பங்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்குது அங்கங்கே. அப்போ விஞ்ஞானிகளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி சூரிய குடும்பங்கள் இதே மாதிரியான கட்டமைப்புகள் வேற ஒரு குடும்பத்துலேயும் இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இதை பற்றி தேடலாம். இது ஒரு சைடு. இன்னொரு பிரச்சனை என்னன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து மனிதனுக்கு வந்து அறிவு ஏற்பட ஏற்பட அவனோட சிந்தனை ஆற்றலெலாம் வந்து ஈடுகொடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சோம், அப்புறம் ராக்கெட்டே கண்டுபிடிச்சோம் மேலே அனுப்புறதுக்கு, இன்றைக்கி வந்து கோள்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த பூமியில் வந்து அந்த இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சமநிலை வந்து இல்லை. நம்மளுக்கு இன்னொரு பயம் என்னன்னு வச்சிங்களேன், ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்குது. நம்ம மனுஷன் வாழ்கிறோம்ல, நம்மளுக்கு எப்படி ஒரு ஆயுட்காலம் இருக்குதோ, நம்மளோட சராசரி ஆயுட்காலம் 75-70 ஆண்டுகள் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்குது. ஒருவேளை இந்த ஆயுட்காலம் வந்து நம்ம பண்ணுற வேலைகள் அதாவது மாசுபடுத்துகிறோம், பூமியை வந்து சீரழிச்சிட்டே இருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக என்னோடய ஆயுட்காலம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சிங்களேன், மனுஷங்கள்லாம் உயிர் வாழ முடியாது. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு சூழ்நிலை வாழ கற்றுக்கிட்டோம். சர்வைவல் அதாவது டார்வினோட தத்துவமே இதுதான், தப்பி பிழைத்தல். அந்த ஒரு அடிப்படையில் பார்க்குறப்ப ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை நம்மளோட சந்ததியை விட்டு போடணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பி பிளத்தல் வழியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற பார்க்குறப்ப அடுத்த கோள்களில் வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றப்ப ஏதாச்சும் சாத்தியக்கூறுகள் இருக்கா, தண்ணி இருக்கா, மண் இருக்கா, அங்கே ஏதாச்சும் உயிர்கள் வாழுதா, அப்படியே உயிர்கள் வாழ்ந்தாலும் அதே நம்மளை மாதிரி சதைகளாகவும் காற்றுல தான் மூச்சு விட்டு வாழுதா, அதோட தகவமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த வினாக்களுக்கு வந்து விடை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போனா இப்போ நடக்கலை, இது மனிதனுக்கு வந்து நாகரிகம் ஏற்பட்ட காலம் தொட்டே வந்து பார்த்திங்கன்னா வானியல் ஆராய்ச்சியில் வந்து ரொம்ப ஆர்வம் கட்டி வந்துட்டே இருந்தாங்க. அதெல்லாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியம், இப்போ சூரிய கிரகணம் தோன்றதே பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ கடவுள் செயலாக தான் கருதிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்ப இந்த நீண்ட கால ஆராய்ச்சியில் வந்து இப்போ சமீப காலமாக அறிவியல் வந்து பன்மடங்கு தொழில்நுட்பத்தில் வந்து பெருகிட்டு போகிறப்ப இந்த ஆராய்ச்சிகள் மும்மரமாக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, வளர்ந்து வந்த நாடுகள் நிறையா வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிகளில் வந்து அதிகமாக ஈடுபட்டிருந்தாங்க. இந்தியா போன்ற நாடுகள்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடு, வளரும் நாடுகள்லாம் வந்து இந்த ஆராய்ச்சி நம்மளுக்கு தேவைதானா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நேரடியாக வந்து மனிதனுக்கு பயன்படாதுங்கிறதுனால இந்த ஒரு ஆராய்ச்சி தேவைதானா அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் இருந்ததுனால அதிகமாக வந்து ஈடுபாடு காட்டலை. இதுக்கு நம்மளோட பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து என்றைக்குமே ஒரு மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் வந்து இப்போ விக்ரம் சாராபாய் மாதிரியான ஆள்கள் வந்து போய் அவங்கள போய் கேட்குறப்ப வந்து அவங்க வந்து நியாயப்படுத்துகிறாங்க, ஏன் வந்து தேவை. இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வந்து இந்தியாவில் இவ்வளோ தூரம் வளர்ந்தது அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபோன் பேசுகிறோம், இன்றைக்கி தகவல் பரிமாற்றம்லாம் எந்த அளவுக்கு நடந்துகிட்ருக்கு, ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட் நொடி பொழுதில் எல்லாமே நடந்துகிட்ருக்குன்னா இதெல்லாம் இந்த விண்வெளி ஆராய்ச்சியின் மூலமாக கிடைத்தக்கூடிய பயன் தான் இது, நேரடி பயன் இது. இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே வந்து விளக்கி சொல்கிறப்ப ஜவஹர்லால் நேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து இந்த விண்வெளி பற்றின ஆராய்ச்சிகள்லாம் வந்து இந்தியாவில் வந்து ஆரம்பித்தாங்க. இது வந்து ஒரு சைடு, விண்வெளி ஆராய்ச்சி ஏன் பண்ணுறோங்கிறது. இது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காலத்து தகவல் தொடர்புக்கு ஒண்டியுமே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, வேற்றுகிற வாசிகள் சப்போஸ் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, விஞ்ஞானிகள் கருத்தாக்கமாக சொல்லப்பட்ட கருத்து வந்து உண்மையிலே இருந்ததுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை விட அறிவில் சிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கோள்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு இருக்குது பார்த்தீங்களா. தொலைவுனா வந்து நம்ம சொல்கிற ஒரு 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், அது வந்து கோடிக்கணக்கு கிலோமீட்டரில் இருக்குது. இங்கேருந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு வந்து கோள்கள் அனுப்புறதுமே பார்த்திங்கன்னா கோடி தான், அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு இடத்துலேருந்து கிரகவாசிகள் இருந்து நம்ம கண்ணுக்கு பட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ அவங்கள்ட்ட நம்மளை விட பெரிய தொழில்நுட்பம் இருக்கிறத வச்சு தான் வந்து நம்மளை தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஒரு தருணத்தை எதிர் நோக்கி தான் வந்து இப்போ எல்லா வேலைகளும் செஞ்சிட்ருக்கோம். அதாவது விண்வெளி ஆராய்ச்சினா பார்த்திங்கன்னா மெயினாக இதுதான், வேற்றுக்கிரக வாசிகள் ஏதாச்சும் தெரிவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், 1980-85 வாக்கில் வந்து அமெரிக்காவில் வந்து விண்கலம் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த விண்கலத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சூரிய குடும்பத்துக்கும் தாண்டி போகணும், போய் வேறு எங்கேயாச்சும் இதே மாதிரி கோள்கள் இருந்து மனுஷங்க வந்து உயிர் வாழ்கிறது இருந்து தெரிஞ்சிச்சின்னு வச்சிங்களேன், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறது. அதுதான் அந்த விண்கலத்தோட நோக்கம், முக்கிய நோக்கமே அதுதான். அதை அனுப்பிச்சி விட்டாங்க, அது வந்து இன்னும் போயிட்டே இருக்குது. சமீபத்தில் கிடச்ச தகவல் படி வந்து அது வந்து நம்மளோட பால்வெளி மண்டலத்தை வந்து தாண்டி போயிடுச்சு தான் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வந்து இப்போ இந்த மாங்கல்யான் வெற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப, மாங்கல்யான்னா என்ன, முதல்ல வந்து இந்தியா வந்து சந்திரனுக்கு நிலாவுக்கு வந்து செயற்கைக்கோள் விட்டு வெற்றி கண்டுட்டாங்க. அங்கே வந்து சில தகவல்கள்லாம், புதிய தகவல்கள்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அங்கே போனதுனால. கோள்கள்னு எடுத்துக்கிட்டின்னு வச்சிங்களேன், பிளானட்ஸ், நம்மளுக்கு வந்து மிக அருகில், நம்ம பூமிக்கு மிக அருகில் இருக்கிற கோள் வந்து இந்த செவ்வாய் கிரகம்தான். செவ்வாய் கிரகம் நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, சூரியன்லேருந்து பூமி எவ்வளோ ஒரு தொலைவு வந்து நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்குதுன்னு நான் சொன்னவங்கள்ட்ட. அதேமாரி இப்போ நம்மளுக்கு அருகில் இருக்கிற செவ்வாய் கிரகம் வந்து ரொம்ப அருகில் இருக்கிறதுனாலையும் அங்கே வந்து இப்போ நீர்நிலைகள், மண், இந்த மாதிரி அதாவது உயிர் வாழக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஏதாச்சும் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மனிதர்கள் வந்து அங்கே போய் வாழ்கிறதுக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புவியீர்ப்பு விசைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்மளுக்கு வந்து புவிங்கிறது பூமி, பூமியை வந்து ஒரு விசை வந்து இழுத்திட்டே இருக்குது, அந்த மாதிரியான சமாச்சாரம் வந்து அங்கேயும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு சாதகமாக இருக்கிறப்ப அங்கே கொஞ்சம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுனா ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையானதை அங்கேருந்து எடுக்க முடியுமா, ஒரு பண்டமாற்று முறைகள் வந்து சாத்தியப்படுமாங்கிறத வந்து எதிர்நோக்கின விஷயந்தான் இந்த மாங்கல்யான் ஆராய்ச்சி. இப்போ என்னென்னா, அங்கே போய் எப்படி போய் சேர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. செவ்வாய்க்கு வந்து இதுவரைக்கும் எத்தனை நாடுகள் வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள், இந்த 3 நாடுகள் வந்து செவ்வாய்க்கு வந்து சேட்டலைட் அனுப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே சுற்றிட்டுருக்கு. அவங்க சில டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட தொழில்நுட்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களாம் ஆல்ரெடி வளர்ந்த நாடுகள், அவங்க வந்து சேச்சுரேஷன் லெவலில் இருக்கிறதுனால அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகள் வந்து ஒரு சவாலாக எடுத்து இந்த விஷயத்தை செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்காங்கிறது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இளைய தலைமுறையெல்லாம் இருக்கோம்ல, இப்போ எங்களை மாதிரி ஆண்களுக்கெலாம் வந்து இது ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய செயல் தான். நம்மளோட செயற்கைக்கோளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செவ்வாயினோட புவியீர்ப்பு விசைன்னு இருக்கு, புவியீர்ப்புன்னு சொல்ல முடியாது, செவ்வாய் ஈர்ப்பு விசைன்னு தான் சொல்லணும். அந்த ஈர்ப்பு விசைக்குள்ளார நம்மளோட செயற்கைக்கோளை கொண்டு போய் நிலைநிறுத்தியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, செயற்கைக்கோள் வந்து செவ்வாயை வந்து சுற்றி வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுலேயே வந்து தானியங்கி ரோபாட் இருக்கு இல்லையா, எந்திர மனிதர்கள்லாம் உள்ளார வச்சுருக்காங்க, அதை வந்து போயிட்டு ஹிட் பண்ண போகிறாங்க. உள்ளுக்குள்ளார அந்த செவ்வாயின் தரைத்தளத்தில் இறங்கி ஏதாவது இருக்குமா, அதாவது நான் சொன்ன மாதிரியே வந்து செவ்வாய் வந்து வறண்டு காணப்படுது. ஏற்கனவே வந்து நீர்நிலைகள்லாம் வந்து இருந்ததுக்கான அறிகுறிகளும் தடயங்களும் காணப்படுறதுனால அதனோட பின்னணி என்ன அப்படிங்கிறத வந்து ஆராயிறது தான் அடுத்த கட்ட நகர்வு. அதை வந்து இன்னும் வரும் நாட்களில் வந்து செய்ய போகிறாங்க. இதை வந்து நான் பகிர்ந்துக்கிறது வந்து ஒரு இந்தியனாக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மாங்கல்யான் வெற்றிக்கு அப்புறம் சில தகவல்கள்லாம் நான் வந்து சேகரித்தேன். இது வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த அளவுக்கு அறிவு கிடையாது. சரி, என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சேகரிக்கிறப்ப பார்க்குறப்ப பல ஆச்சரியமான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் முதல்ல இந்த ப்ராஜெக்ட், இந்த திட்டம் வந்து முதல் முயற்சியிலேயே வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய சாதனை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்த செலவில் அதாவது இதே மாதிரியான செயற்கைக்குள்ளே வந்து அமெரிக்கா வந்து அனுப்பிச்சிச்சு. மேவன்கிற ஒரு விண்கலம் வந்து அனுப்பிச்சாங்க. அந்த விண்கல திட்டம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்டோட ஆன செலவில் 1/10 தான் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். குறைந்த செலவில் ஒரு பெரிய சாதனை சாதிக்கிறது அப்படின்னா உலக நாடுகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்து பெரிய பிரமிப்பு ஆச்சரியப்பட்டு சில நாடுகள்லாம் பயந்துட்டுருக்காங்க நம்மளை பார்த்து. அதுவுமே ஒரு பெரிய ஒரு கர்வமான விஷயம் தானே, நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்கள வந்து போட்டதற்கும் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல வந்து நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்போ வந்து மாங்கல்யான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட விண்கலத்தை. குறைந்த செலவில் பார்க்குறப்ப என்னென்னா, நம்மள்கிட்ட இருக்கிற அந்த ராக்கெட் லான்ச்சிங் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியான திறன் கொண்டது தான். இப்போ இங்கேருந்து செவ்வாய் கிரகம் இருக்கிற தூரத்துக்கு கடக்கிற அளவுக்குலாம் அதுக்கு சக்தி கிடையாது. அதுக்கு திறன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து பூமியை தாண்டி கொண்டு போய் விட்டுரும், அது வரைக்கும் அது செய்யும். ஓகே, இப்போ இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியில் வந்து இருக்கிற புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம அனுப்புகிற ராக்கெட்டை வந்து வேகத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து அனுப்புகிற வேகத்துலேயே நம்ம அனுப்பிச்சோம்னா அது நம்ம நினச்ச நேரத்தில் போய் சேராது, அது அப்புறம் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் பூமியை. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணால், அங்கே இருக்கிற புற காரணிகளை வச்சு ஏதாச்சும் அதை பயன்படுத்தி ஃபர்தராக வந்து இதை கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, கிராவிட்டி அசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தாக்கம் இருக்குது, அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. பூமிக்கு வெளியில் கொண்டு போய் அந்த PSLV ராக்கெட் வந்து வெற்றிகரமாக அதை கொண்டு போய் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, 7 நம்ம அனுப்பின மங்கல்யான் விண்கலத்தை வந்து வேகத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதில் வந்து லேன்ங்கிற ஒரு இன்ஜின், அதாவது அந்த ஒரு கருவி வந்து பயன்படுத்தியிருக்காங்க, LAM லேம். அந்த கருவி தான் வந்து வேகத்தை அதிகரித்துக்காக செயற்கைக்கோள் மங்கல்யானில் வந்து பொறுத்திருக்கக்கூடிய அந்த கருவி. அதன் மூலியமாக வந்து ஒரு தடவையும் சுற்றுறப்ப பார்த்திங்கன்னா, இங்கேருந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 27,000 km ஸ்பீடில் வந்து போயிருக்கு, PSLV வந்து தூக்கிட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் 40,000 km, 40,000 km வேகத்தை வந்து அதிகரிச்சிருக்காங்க. அது வந்து 7 வந்து பூமியை சுற்றி சுற்றி வந்து அது வேகத்தை வந்து புவியீர்ப்பு விசையை வந்து நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தி நம்ம அனுப்பிச்ச மாங்கல்யான் மாம்ங்கிற அந்த செயற்கைக்கோளோட வேகத்தை அதிகரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து செவ்வாயை நோக்கிய பயணம், செவ்வாய் நோக்கி அந்த வேகத்தில் வந்து போகிறப்ப வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து 80,000 km வேகத்தில் போய் போனத்தான் அங்கே போய் நம்ம நினச்ச டயத்தில் போய் சேர முடியும். அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, செவ்வாய் கிரகத்துக்குன்னு ஒரு புவியீர்ப்பு விசை இருக்கும் இல்லையா, அந்த புவியீர்ப்பு விசைக்குள்ளே போய் இந்த மங்கல்யானை போய் நிலை நிறுத்தணும் அப்படின்னா, இங்கே போகிற வேகத்தை கொண்டு போய் போட்டிங்கன்னா அது எங்கே செவ்வாய் கிரகத்தை தாண்டி போயிடும். அப்போ அந்த புவியீர்ப்பு விசைக்குள்ளார செவ்வாய் கிரகத்தை வந்து மங்கல்யான் சுற்றணும் அப்படின்னா வேகத்தை வந்து கம்மி பண்ணணும். அப்போ கம்மி பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் வந்து மனதில் வைத்து கொண்டு சில தொழில்நுட்பங்கள் வந்து பயன்படுத்தி அதையும் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து முழுமையான வெற்றி, அதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இதில் என்னன்னு சொன்னால், இந்த மங்கல்யான் வெற்றியை அடைஞ்சது இல்லையா, இது வந்து மொத்தம் 6 நிலைகளில் வந்து சொல்கிறாங்க. முதல் வந்து மங்கல்யான் வந்து இங்கேருந்து உயர கொண்டு போகிறது, அதாவது PSLV ராக்கெட் இருக்கு இல்லையா, லான்ச்சிங் வெஹிக்கிள் வந்து மங்கல்யானை தூக்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் பூமியை வந்து அதை சுத்தம் செய்யணும், இங்கேருந்து அந்த ராக்கெட் லான்ச்சிங் வந்து பூமிக்கு வெளில கொண்டு போய் விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த மங்கல்யான் வந்து பூமியை சுற்றணும், வேகத்தை அதிகரிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து செவ்வாயை நோக்கி பயணம். செவ்வாய் நோக்கிய பயணம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு டைரெக்ஷன்லாம் கிடையாது. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வழிகள்லாம் தெரியும், ரூட்லாம் எந்தெந்த ரூட்டில் போகணும் அப்படின்லாம் தெரியும். பேரண்டம் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், எல்லாமே இருட்டாக இருக்கும், பகல் எது இரவு எதுன்னு தெரியாது, சூரியன் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதோட டைரெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல தான் செவ்வாய் கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அதையும் பார்த்துக்கணும், அதை மனசில் வச்சுக்கணும், அது டைரெக்ஷன் கரெக்டாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, 5வது கட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாயில் போயிட்டு அந்த கிராவிட்டியில் போய் இதை போய் நிலைநிறுத்தணும், நிலைநிறுத்தினதுக்கப்புறம் செவ்வாயை சுற்றி சுற்றி வரணும். இதுதான் மொத்தம் 6 கட்டம் இருக்குது. இந்த 6 கட்டத்துலேயும் இன்றைக்கி வந்து வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருச்சு. இந்த செவ்வாயை நோக்கிய பயணம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம வந்து இங்கேருந்து வேகத்தை அறிவிச்சிட்டோம், எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சென்சார்ஸ் உணர்கருவிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. அந்த கருவிகள்லாம் எதை பேஸ் பண்ணி செயல்படுதுன்னு, எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நட்சத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சில நட்சத்திரங்கள் வந்து செவ்வாய்க்கு ஒரு அருகில் இருக்கும், சில நட்சத்திரம் ரொம்ப தூரமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கருத்தில் கொண்டு அந்த சில நட்சத்திரங்கள் வெளியிடக்கூடிய வெப்பம் அல்லது ஒளி அதை பயன்படுத்தி இந்த சென்சார்ஸ் வந்து செயல்படுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் நம்மளோட தொழில்நுட்பம் தான். அந்த சென்சார்க்கு வந்து ஸ்டார் சென்சார்னு சொல்கிறாங்க, நட்சத்திர ஒளி உணர்வு கருவி, அதை பயன்படுத்தி அந்த டைரக்ஷன்ஸ் வந்து எந்தெந்த சைடு போகணும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து டைரக்ஷன் மாற்றணும் இது பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து சில உந்துகு கருவிகள்லாம் வந்து வச்சுருந்துருக்காங்க உள்ளுக்குள்ளார, சரிங்களா. இது வந்து மாங்கல்யான் வெற்றியடைந்ததுக்கான வேலைகள், வெற்றியடைந்ததுக்கு பின் இருந்த செயல்முறைகள் தான் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா சில தகவல்கள் மாங்கல்யானை பற்றி, மாங்கல்யான் வந்து 3.2 நாட்கள் எப்படின்னா 24 மணி நேரம் ஒரு நாள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ இந்த நேரப்படி 3.2 நாட்களுக்கு ஒரு முறை செவ்வாயை வந்து சுற்றி வரும். அமெரிக்காவும் வந்து செவ்வாய் கிரகத்தை நோக்கி ஒரு விண்கலம் அமைச்சிருக்காங்க. அவங்க செலவு பண்ண திட்டத்திற்கான செலவில் 1/10 தான் நம்ம மாங்கல்யானுக்கு செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் முதல் முயற்சியிலே வெற்றி. அதுக்கப்புறம் வந்து இதுவரைக்கும் கிடைத்த தகவல் வந்து என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்து நீர் இருக்கிறதா, கடல், ஏரி, நதி, ஓடை என செவ்வாயோட தரை பகுதி இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ், அந்த இடத்துல வந்து நீர்லாம் ஓடுறதுக்கான தடங்கள் வந்து இருந்திருக்கு. அதேமாரி ஒரு வளிமண்டலம், வளிமண்டலம்னா காற்று மண்டலம், பூமியை சுற்றி அந்த ஒரு படலம் மாதிரி வந்து பரவி இருக்கு. அது மாதிரி வந்து செவ்வாய் கிரகத்துலேயும் வந்து அந்த வளிமண்டலம் இருந்திருக்கு. இந்த வளிமண்டலம் தான் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சூரியன்டேந்து வர அந்த ஒளிக்கதிர்களை வந்து ஃபில்டர் பண்ணி அனுப்புது நம்மளுக்கு. நேராக வந்துருந்ததுன்னா நம்மளாம் வாழ முடியாதுல்ல, அவ்வளோ உக்கிரமான அந்த கதிர்களை வந்து அதனோடய வீரியத்தன்மையை வந்து குறைக்கிறது வந்து இந்த வளிமண்டலம், காற்று மண்டலம் தான் வந்து செஞ்சிட்ருக்கு. இதே மாதிரியான ஒரு அமைப்பு வந்து செவ்வாய் கிரகத்துலேயும் இருந்திருக்கு. தண்ணி இருந்திருக்கு, வளிமண்டலம்லாம் இருந்திருக்கு, இன்றைக்கு வந்து வறண்டு காணப்படுது. இதற்கான காரணம் என்ன, இது எதனால் நடந்தது, இப்போ நம்ம வரலாறு படிக்கிறோம்ல, ஒரு காலத்தில் மனிதன் நாகரிகமாக இருந்தால் இன்றைக்கி எங்கேயோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி, அப்போ இதுக்கு ஒரு காரணம் கதைகள்லாம் இருக்குல்ல, அது கதையெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதுலேருந்து ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையானது எதுவும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது வரைக்கும் இந்த கேள்விக்கு வந்து விடை கிடைக்கல. கண்டிப்பாக இதுக்கான விடை வந்து நம்மளுக்கு வரும் நாட்களில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விடை தெரியும். இந்த மாங்கல்யான் வெற்றி வந்து என்ன உணர்த்துது அப்படின்னா, இந்தியர்கள் வந்து மிகவும் திறமை வாய்ந்தவர்கள், குறிப்பாக சொல்லணுன்னா கடின உழைப்பாளிகள். ஒரு காலத்தில் மற்ற நாடுகள்லாம் நம்மளை பார்த்து வந்து ஏளனமாக சிரித்த காலங்கள்லாம் இருக்குது. ஒரு அடிமை நிலையில் இருந்த ஒரு இந்தியா வந்து இந்தளவுக்கு இமாலய சாதனை, அதுவும் முதல் முயற்சியிலேயே வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இதை வந்து நம்ம ஆழமாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய பாடங்கள் வந்து நிறையா இருக்குது. குறிப்பாக என்ன மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. உலக அரங்கில் இந்தியாவின் மதிப்பு வந்து இன்றைக்கி வந்து மிகவும் உயர்ந்திருக்குது. அந்த ஒரு வெற்றி கழிப்பில் நானும் இந்த மண்ணில் பிறந்தேன் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை செவ்வாய்க்கு ஒரு வெற்றி பயணம், மங்கள்யான் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள். தகவல்களை உங்களுக்காக வழங்கியவர் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா. அருள் செல்வம் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.